அடுத்தது திரு கட்சியேகம்பத்து பதிகம் ஒன்று காணப்படுகிறது. எனக்கு தெரிந்ததை நான் எழுதி சொல்லுகிறேன். அதுல வந்து நூற்றுக்கணக்கான பதிகம் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நூற்றுக்கணக்கான பதிகம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1000 பாடல்களுக்கு மேல போய்விடுகிறது அல்லவா. நம்முடைய சொத்து 1000 பாடல்களாக. நம்ம வீடு மாத்திரமா எனக்கு சொந்தம், குந்தத்தூர்ல இருக்கிற வீடு மாத்திரமா எனக்கு சொந்தம் இல்ல கிடையாது. நான் வைத்திருக்கிற தேவார புத்தகமும் என்னுடைய சொந்தம், எடுக்க விட மாட்டேனே. யாராவது வீட்டுக்கு வந்து புத்தகத்தை தொட்டான புத்தகத்தை தொடாதே நடுவேன். உனக்கு ஏதாவது வேணுமா என்ன கேடு, நான் தருகிறேன். என்னமா கொடுக்கறதுக்குன்னு சில புத்தகம் வச்சிருக்கேன், அதை கொடுத்துருவேன். பாக்கி இருக்கிறத தொடவே விட மாட்டேன். கிட்டத்தட்ட 2 லாரி புத்தகம் வச்சிருக்கேன் நான். அவ்வளவும் படித்ததே, படிக்காமல் எந்த புத்தகத்தையும் நான் வைக்கவே மாட்டேன். சின்ன சின்ன பாடல்கள் இல்லையா, ஆமா சின்ன சின்ன பாடல்களும் இருக்கிறது தேவாரத்துல. கருவார் கட்சி ஒரு வரி, இது ஒரு வரி. மாணவர்கள் தானவர்கள் பாதைப்பட வந்தது ஒரு மாகடல் விடம், இது ஒரு வரி. இங்க கருவார் கட்சி திரியேகம்பத்துருவா என்ன மறுவா வினையே, ஒரு பாட்டு சரியா போச்சு. இந்த மாதிரி 7 பதிகம் இருக்கிறது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவன் இந்த பதிகத்தை படிச்சுக்கலாம் இல்லையா. பெரிய பாடல்களும் இருக்கிறது, சின்ன பாடல்களும் இருக்கிறது. ஹோட்டல்ல காராச்சேவும் வச்சிருக்கிறான், சீனிச்சேவும் வச்சிருக்கிறான் இல்லையா. ஆமா சக்கரை நோய் உள்ளவன் சீனிச்சேவு வாங்க மாட்டான், உரப்போ வாங்கிக்குவான். இவன் சீனிச்சேவு இவன் வாங்குறமா அதை வாங்கிக்குவான் இல்லையா. எல்லாமே நம்ம வாங்க முடியுமா, எல்லாமே நமக்கு தேவையா இல்ல பாருங்க. அதே மாதிரி கருவார் கட்சி திரியே கம்பத்துருவாயன்னு கட்சி கம்பன் தொல்லை கச்சும் புகழே அப்படி சின்ன சின்ன பதி. அதுக்கு திரு திரு இருக்கு கோள் என்று பெயர் கொடுக்கிறார்கள். சில பதிகத்துக்கு சிறப்பு பெயர் இருக்கிறது தேவாரத்துல. திரு இருக்கு குரல், குரல்னா சின்னது. இப்போ ஆட்டுக்குட்டியில குரால்னு சொன்னா குட்டின்னு அர்த்தம் இல்லையா. குரல் சொல்றோம் இல்லையா, திருக்குறள் சின்னது, சின்ன பாட்டுன்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி திரு இருக்கு குரல் என்று 7 பதிகம் இருக்கிறது. ருக்வேத சாராம்சம் அதுல இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா. ஆமா தேவாரம் எல்லாம் வேதத்தினுடைய சாரம் என்றும் சொல்லுவார்கள். அதுல இந்த வரிசையில திருஞான சம்பந்தருடைய கடைசி திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம். தேவாரத்தில் 4 பதிகங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சிறப்பிச்சு சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தர் 2, அப்பர் 1, சுந்தரர் 1. திருஞான சம்பந்தர் பாடினது காதலாக்கி 1, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் அப்படின்னு ஒரு பதிகம். அப்பர் பாடினது சொற்றுணை வேதியன், சுந்தரர் பாடினது மற்று பற்று எனக்கு என்பது இல்லையா. இப்ப திருஞான சம்பந்தர் கடைசியாக அவருடைய 16 வயசுல அவருக்கு திருமணம் நடந்தது ஆச்சாபுரம்னு ஒரு ஊர்ல. அது இப்போது ஆச்சாபுரம்னு பேர் இருக்கு. அப்ப என்ன பேர் அதுக்கு, நல்லூர் பெருமணம் என்று அவருக்கு பேர். இப்ப போய் அதுக்கு கொள்ளிடத்துல இறங்கி போகணும். கொள்ளிடத்துல போய் ஐயா நல்லூர் பெருமணம் எங்க இருக்குன்னு கேட்டா, நீ இந்த ஊர் இங்க இல்லையா, தஞ்சாவூர் ஜில்லாவில் இல்ல, நீ போய் பாருன்னு சொல்லிடுவான். கொள்ளிடத்துல இறங்கி ஐயா ஆச்சாவரம், ஆச்சாவரமா அத முதலே சொல்லி துறைக்க விடாதா, இப்படியே போ 3 மைல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். இன்னைக்கு ஆச்சாள்புரம்னு அதுக்கு பேரு. அந்த ஊர்ல அவருக்கு திருமணம் நடந்தது. அவர் என்ன எழுதுகிறார் அதுல, நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியாதா சுவாமி, சுவாமிய கேக்குறாரு. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்துல, நான் இத்தனை ஊர்ல பாடினே நான் திருமணம் வேண்டாம் என்ற நோக்கத்தோடு பாடினேன் என்பது உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆண்டவனை கேட்கிறார். கடவுளே கடவுளே, பாட்டு எப்படி பேசுகிறது பாத்தீங்களா, இந்த கல் மிதிக்கிறது என்பது அம்மி மிதிக்கிறது என்பது ஒரு சடங்கு இருக்கிறது அல்லவா நம்ம நாட்டில் இல்லையா? ஆமா, கல்லூர் பெருமணம் வேண்டா. கழுமலம், கழுமலத்திலிருந்து நான் இதுவரையிலும் பாடினது, கழுமலம் என்பது சீர்காழி, அதிலிருந்து நான் இதுவரையிலும் பாடினது எனக்கு மனம் வேண்டாம் என்று நினைப்போடு நான் பாடினேன் என்று உனக்கு தெரியவில்லையா? ஆண்டவனை கேட்கிறார் இது. கல்லூர் பெருமணம் வேண்டா, கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்துல நான் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு, பொய்யாவா போச்சு, மெய்யா போலியா? நல்லூர் பெருமணம் மேய நம்பானே, பாட்டு பேசுகிறது, ஆண்டவனோடு பேசுகிறது அந்த பாட்டு. தகப்பனாரும் பெரியவர்களும் திருமணம் செய்து கொள்வதுதான் சரி என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். திருமணம் நடக்க போகிறது, திருமணம் நடந்தும் விட்டது. இருக்கட்டும், ஒரு ஆண்டவனை கேட்டார் இல்லையா, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா, நான் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா அப்படின்னு கேட்டாரா? ஆண்டவன் பார்த்தான், இவனை ஏண்டா இந்த குடும்பத்தை இல்லறத்துல கொண்டு இவனை மாட்டி விடணும், இவன் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றானே. சுவாமி என்ன சொன்னார் வள்ளர் பெருமான் கூட, தொல்லை குடும்ப துயரவனில் தொலைத்தேன் அந்தோ காலம் இல்லாம். அவருக்கும் திருமணம் ஆச்சு. யாருக்கு? வள்ளர் பெருமானுக்கும் திருமணம் பண்ணி கொண்டார், விருப்பம் இல்லாமத்தான் பண்ணி கொண்டார். இப்ப நாம விரும்பிதான் செய்துகிறோம், படாத பாடுபடுகிறோம், ஆனால் எலும்பை கடித்த நாய் மாதிரி நம்ம அதுக்குள்ளேயே பூந்துகிட்டு இருக்கோம். எலும்ப நாய் கடிக்கும், எலும்புல இருந்து ரத்தம் வராது, அதை கடிச்சு கடிச்சு இதனுடைய வாயிலிருந்தே ரத்தம் அந்த எலும்புல ஒழுகும், அந்த எலும்புல இருந்து ரத்தம் வருதுன்னு அதை நக்கிக்கிட்டே இருக்கும். இது அந்த மாதிரிதான் நாமளும் இருந்துகிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்கு போனவன் பூரா பெரும்பகுதியான பேர்கள் ஏண்டாய் மாட்டிக்கிட்டோம்னு தான் நினைக்கிறான். ஆமா, நீங்க வேணா வெளியில சொல்லிட்டு இருக்கலாம், உள்ளுக்குள்ள பார்த்தா படித்தான். அதத்தான் சுவாமி சொன்னார், தொல்லை குடும்ப துயர் அதனில் தொலைத்தேன் அந்தோ காலம் எல்லாம், அல்லலகற்றி பெரியோரை அடுத்தும் அறியேன் அரும்பாவி, செல்வத்தணியை திருமலை வாழ் தேவா உன்றன் சந்நிதிக்கு, வில்வக்குடலை எடுக்காமல் வீழுக்கு உடலை எடுத்தேனே என்று பாடி வைத்தார் வள்ளர் பெருமான். அதனால இவன் குடும்பம் வேண்டாம்னு நினைக்கிறான், ஏண்டா அவன் அங்க வாழ விடணும், நாம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் நல்லூர் பெருமான். மனைவியை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த நெருப்ப வலம் வருகிறார் சுவாமி. இதையெல்லாம் படம் மாதிரி காட்டுகிறார் சுவாமி. ஆக மனைவியை கைப்பற்றி கொண்டு அந்த நெருப்பை சுத்தி வரும்பொழுது நமச்சிவாய திருப்பதியம் பாடுறார் அவர். இந்த நமச்சிவாய திருப்பதியம் முடிந்தது, ஒரு ஜோதி தெரிஞ்சது, அதுல கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த ஜோதியில போ சொல்லிவிட்டு கடைசியா இவர் போனாராம். தெய்வ சேக்கிடார் எழுதுறார், இவர் போயிருந்தாருன்னா முதல்ல அந்த ஜோதி மறைந்து விடும், பாக்கி இருக்கிறவன் போக முடியாது. திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு போனவன் பல்லக்கு தூக்குனவன்ல இருந்து அத்தனை பேரும் மோட்ச சாம்ராஜ்யம் போயிட்டான். இத பல நூல்கள் திருஞான சம்பந்தரை புகழ்ந்து எழுதுகிறது. எல்லோரும் போனதுக்கு அப்புறமா நீ இப்போ கடைசியா அனுப்பிச்சியே அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சி ஒரு பெரியவர் சொன்னார். இவருக்கு முன்னையே அப்பர் பெருமான் மோட்சத்துக்கு போய்விட்டார். அப்பருக்கு வயசு 81, திருப்பவலூர்ல ஜோதியில மறைஞ்சு போனார். அந்த நிகழ்ச்சி இன்னமும் அங்க நடக்கிறது. நான் ஒரு வருஷம் போயிருந்தேன், வீதியில் அந்த சாமி சுத்தி வரும், விடிய கால வேளையில அந்த சாமி அங்களை நிறுத்தி எல்லா விளக்கையும் அணைச்சு விடுவாங்க. சாமிகிட்ட இருந்து சாமிகிட்ட மாத்திரம் அந்த கற்பூர ஜோதி எரியும், இந்த சாமி அதை தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் எல்லோரும் ஓன அழுவாங்க, யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் இறந்து போய் போறது மாதிரி எல்லோரும் அழுகிறதை நான் பார்த்தேன். இப்பவும் கூட திருநாவுக்கரசருடைய புராணத்தை அப்படியே பாடிக்கிட்டே வந்தேன். கடைசியில் அவர் ஜோதியில மறைஞ்சார்னு வருகிற இடம் வரும்போது என்னால பாடவே முடியல, அழுது விட்டேன். அப்படி ஒரு உணர்ச்சி வருகிறது. பாடலுக்கு பொருள் தெரியும் போது உணர்ச்சி வருவதில் தவறு ஒன்றும் இல்லை இல்லையா? ஆமா. ஆக அதற்கு முன்னையே அவர் அப்பர் மோட்சத்தில் சேர்ந்திருக்கிறார் என்று ஒரு ஆராய்ச்சிக்காரர் சொன்னார் சமீபத்தில். நியாயம்தான். ஆக இவர் என்ன பண்ணிருக்கார், அப்ப கடைசியா அவர் பாடின பதியம் நமச்சிவாய திருப்பதியும். அதுவரையிலையும் பாடலையா நம்ம கேட்டோமோ கேட்கலையோ, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் என்றுதான் அவர் சொல்றார். நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை அந்த பதிகத்தில் இருக்கிறது. நான் 10 பாட்டும் சொல்லி ஓரளவுக்கு பொருள் சொல்லுவேன். காதலாகி அப்படின்னா பேரன்பு கொண்டு என்று பொருள். காதலாகினா என்ன பொருள்? பேரன்பு கொண்டு என்று பொருள். இன்னைக்கு காதல் காமத்தை தான் காதல் காதல்னு சொல்லிட்டு இருக்கிறான். காமம் என்பது சிறு நேரம் இருந்து போய்விடும், காதல் என்பது எலும்பு உள்ளவர்னே நீடிக்கும். அதுக்கு பேரன்புன்னு தான் பேர். காதலாகி பேரன்பு வரும்போது உள்ளத்துல கசிவு வரும், உள்ளத்துல கசிவு வரும்போது கண்ணீர் வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் அவன் தீய நெறிக்கு போக மாட்டான், அந்த மந்திரமும் அவனை திருப்பி விடும். நான் என்னுடைய வாழ்க்கையில பாக்குறேன், நான் ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதாவது என் பேர்ல தவறாக எழுதப்பட்ட ஒரு கேஸ், நான் அதற்கு உடந்தை அல்ல. எழுதி விட்டான் ஒருத்தன், போயிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கடவுள் பார்த்து என்ன திருப்பி விட்டான். திருவிளையாட புராணம் மாதிரி இருந்தது எனக்கு. 64 திருவிளையாட புராணத்தில் அப்படிதான் வருகிறது. ஆமா, என் பேர்ல பெசு இல்லைன்னு வெளியே போய் சொல்லிட்டான். என்ன காரணம்? அவன் கேஸ் கொண்டாந்தவன் எத்தனையோ சாட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு சாட்சியும் இல்லை. நானும் என் மனைவியும் தான் நிக்கிறோம். உன் பேர்ல பெசு இல்ல சாமி, நீங்க போங்க அப்படின்ட்டான். எப்படி சொன்னா? எப்படி சொன்ன? என்ன காரணம்? நான் நமச்சிவாய மந்திரத்தை திறந்தோறும் 1008 சொல்றேன், இன்னைக்கு கூட 1008 சொல்லிவிட்டேன். நீங்க நினைக்கலாம் உனக்கு வேலை கிடையாது. எனக்கா வேலை இல்லை, நேரமே கிடையாது எனக்கு. இந்த நமச்சிவாய மந்திரம் தான் என்னை காப்பாற்றி விட்டதுன்னு நான் நினைப்பேன். ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கின் பொருளாவது, நாதம் நாமும் நமச்சிவாயவே. இன்னொன்று சொல்றேன், நான் ஒரு ஊருக்கு பாட போயிருந்தேன். அங்க ஒருத்தன் ராத்திரி 12 மணிக்கு என்ன குடிக்கிறதுக்காக இழுத்துக்கிட்டு போறான். நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் என்ன கைப்பிடியா இழுச்சுக்கிட்டு போறான் 2-3 பேர். நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தனா இருந்தா பரவாயில்ல, 2-3 பேரா சேர்ந்து இழுத்துக்கிட்டு போறான். கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன். அந்த வேலையில ஒரு அதிகாரி வந்தாங்க, ஐயா இங்க வாங்கன்னு என்ன கூட்டிட்டு போட்டான் வேற ஒரு வேலைக்காக வேண்டி. தப்பிச்சுக்கிட்டேன். எப்படி தப்பிக்கிறான் பாத்தீங்களா? கடவுள் எப்படி தப்பிக்க வைக்கிறான் பாத்தீங்களா? காரணம் என்ன? பஞ்சாட்சர மந்திரம். நம்புவார் அவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான் மலர்வார் மது ஒப்பது செம்பனார் திலகம் உலகெல்லாம் நம்பல் நாமும் நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா உன்னுடைய நாக்கு இனிக்கும், உன்னுடைய வாக்கு இனிக்கும், உன்னுடைய குடும்பம் இனிக்கும்டா அப்படிங்கிறார் சுவாமி. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவர். இந்த 1008 சொல்லும் போது இந்த அக்கு மாலை ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு எண்ணிட்டு சொல்றது. ஆமா, இந்த ருத்ராட்சத்துக்கும் இந்த நமச்சிவாய மந்திரத்துக்கும் ஒரு தொடர்பு. அத சொல்லுவார் ஒரு பெரியவர், சிவஞானம் நீங்கினோர் இந்த ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு சொல்லும் போது அவனோடு கொண்டு அது சேர்த்து விடும் அப்படின்னு எழுதுறார். தட்சிணாமூர்த்தி தோத்திரம் என்ற ஒரு நூல்ல அப்ப அதுக்கு நம்ம கொண்டு சேர்க்கறது எது? இந்த ருத்ராட்ச மாலை. வாக்குல சொல்றது எது? நமச்சிவாய மந்திரம் என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவர் தக்கவானவரா தகுவிப்பது நக்கண்ணாமும் நமச்சிவாயவே. கேவலம் மனிதனாக பிறந்த நீ வானவனாக கூட போய் விடுவாய். நமச்சிவாய மந்திரத்தை சொல் அப்படின்னு சொல்றாரு. இயமன் தூதரும் அஞ்சுவர் என் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னினால். நீ கூட சொல்ல வேண்டாண்டா, யாராவது பஞ்சாட்டம் சொன்னான் அவன் கிட்ட போய் நின்னுக்க, யமதூதன் உன்னு வரமாட்டான் என்று சொல்லுகிறார் சுவாமி. ஆமா, வேதனையில பெரிய வேதனை யம வேதனை தானே? ஆமா, தாங்க முடியாத வேதனை, அது தாங்கவே முடியாது, எவனாலும் முடியாது. மார்க்கண்டேய முனிவரே பயப்பட்டார் அதுக்கு. பஞ்சாட்டம் எடுத்து சொன்னார், சிவனை வழிபட்டார், யமனை வந்து சிவன் உதைத்தான் என்று வரலாறு. கந்தபுராணம் அதைத்தான சொல்றது. மார்க்கண்டேயருடைய வரலாறை சொல்லுகிறது கந்தபுராணத்துல தானே. மார்க்கண்டேய படலம் என்றே ஒன்று இருக்கிறது. கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் கொன்று திங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாரியார் சாமி அடிக்கடி மேடையில் சொன்னார், நான் வெஜிடேரியனாக இருக்காதீங்க, நான் வெஜிடேரியனாக இருங்க அப்படிம்பர். வெஜிடேரியன் சாப்பிடுறவனுக்கு தடிப்பு புத்தி தான் இருக்கும், மென்மையான புத்தி இருக்காது என்பது ஆராய்ச்சியாளருடைய முடிவே கூட. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர் வெளியிட்டிருக்கிறார், வானூரக ஆராய்ச்சியாளர் அவர். நான் வெஜிடேரியன் மாத்தம்தான் சேர்த்துக்குமே, நான் வெஜிடேரியன் நான் சேர்க்கறது இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவனுக்கு கூர்த்த மதி இல்லை அப்படின்னு சொல்லுவார். பட்டினத்தார் கூட சொல்லுவார், எத்தனையோ உயிர்களை நான் தின்றேன், எத்தனையோ உயிர்கள் என்னை தின்றன. நீ அடுத்த பறவையில மீனா பிறந்து அது உன்னை சாப்பிடும், ஆடா பிறந்து அது உன்னை திங்கும். பட்டினத்தார் கூட அதை ரொம்ப வெறுத்து சொல்றார். நூல்கள்லாம் அப்படித்தான் சொல்லுது. கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவரா இடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்ல நாமும் அமச்சிவாயவே மந்திரம் மன்னபாவங்கள் மேவிய. மந்திரம் என்பது மலை. மலையை போன்ற நீ பாபத்தை செய்திருந்தாலும் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லு, அந்த பாபத்தை மீண்டும் ஒன்னு செய்ய விடாமல் அது தடுத்து விடும். நீ நினைக்க வேண்டாம், அந்த மந்திரம் தடுத்து விடும், அவ்வளவுதான். மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவதாம்பரே சிந்தும் வல்வினை. உன்னுடைய வினையெல்லாம் போய்விடும். அது மாத்திரம் இல்ல, செல்வமும் உனக்கு கிடைக்குங்கிறார். எந்த செல்வமானாலும் சரி, மோட்ட சாம்ராஜ்ய செல்வமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு வேண்டிய செல்வமா இருந்தாலும் சரி, பஞ்சாட்சரம் ஆயிரத்தி எட்டு ஒருத்தன் சொல்றவன் வறுமையில இருந்தான் என்று வரலாறே கிடையாது. செல்வம் மல்குமால் நந்தினாமும் நாச்சிவாயவே நரகம் ஏழு புக நாடினரையினும் உரை செய்வாயினராயில் உறுத்தினர் விரவியே புகவித்திடும் என்பதால் வரவும் நாமும் அமைச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால்விதல் சங்கரன் முந்தலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமும் அமைச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயன்னு சொன்னானா அந்த ராவணன். அப்ப அப்படி ராவணன் அப்படி நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால்தான் அவனுக்கு, அதுக்கு முந்தி அவனுக்கு தசக்கிரீமம்னு பேரு. ராவணன் பேரை சிவன் தான் கொடுத்தான், நீண்டதோ ஒரு வாழ் கொடுத்தான், எத்தனையோ ஆண்டுகள் வாழ்வா என்று வாழ்நாளும் கொடுத்தான். ஆமா, நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா அவன் போதன் போதன கண்ணன் மண்ணல் தல் பாதம் தான் முடிநேடியவன் வரன் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் போதும் நாம நமச்சிவாயவே. அஞ்சு மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் பிண்டர் விரவில் என்பர். இந்த சமணர்கள் இதை விரும்ப மாட்டான், போயிட்டு போறான். நஞ்சும் கண்டன் நமச்சிவாயமே நந்தி நாமும் நமச்சிவாய எனும் சந்தையாத்தமிழ் ஞான சம்பந்தம் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாகம் அறுக்க வல்லார்களே. பந்த பாகம் அறுக்க வல்லார்களே, பந்த பாகம் அறுக்க வல்லார்களே. இப்படி அந்த நமச்சிவாய திருப்பதியும் அந்த மூன்றாம் திருமுறையில தான் இருக்கிறது. ஆமா, இப்படி மந்திரத்துக்கு அப்படி நாலு பதியம் இருக்கு பாருங்க. நமச்சிவாய மந்திரம் எவ்வளவு உயர்வுன்னு நாம தேட வேண்டிய தேவையில்லை, இந்த பதியத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி திருநீறு எவ்வளவு உயர்ந்தது என்பது மந்திரமாக நீரை சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும். எவ்வளவு அழகாக நமது முன்னோர்கள் செய்து வைத்திருக்காங்க பாத்தீங்களா என்பதை நாம எண்ணணும். ஒண்ணும் அடுத்தது ஒரு திருப்பதியும் சுவாமி நான் முன்னே சொன்னல முன்ன பின்ன முன்ன பின்ன வருகிறது என்று. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் மடத்துல தங்கியிருந்தார், மங்கையரசியாரும் குலச்சிதையாரும் நீங்க வரணும், அரண்மனைக்கு வரணும், அரசன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கான் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நேரம் அவர் அரண்மனைக்கு போயில, நேர கோயில்ட்டு சாமி கிட்ட தான் போறார். உனக்கு இஷ்டமா நான் இந்த அரண்மனைக்கு போறதுக்கு அப்படின்னு அவனை கேட்கிறார். அப்படி ஒரு பதியம் கேட்கல, ரெண்டு பதியம் பாடி போய் கேட்கிறார். உனக்கு இஷ்டமா ஒரு பதியம் பாடினாரு, சரியான உத்தரவு அவர்கிட்ட இருந்து வரல, இன்னொரு பதியம் பாடுறாரு, உத்தரவு வந்துட்டு போயிட்டார். அப்ப பாண்ட பதியம் காட்டு மாவது உறுத்தி உரி போர்த்துடல் நாட்டம் ஒன்றுடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்ய அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே. உனக்கு திருவுள்ளமா வாது செய்ய அவங்க கூப்பிடுறாங்க, நான் போட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிய. அவர்கிட்ட இருந்து சரியான பதில் வல்ல, மறுபடியும் கேட்கிறாரு. வேத வேள்வியை நிந்தன செய்துடல் ஆதமில்லி அவனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே ஆதிமாதுடனாய பரமனே. பத்து பாட்டு ஒண்ணு, நான் ஒண்ணு ஒண்ணுதான் சொல்லி காட்டுறேன். பத்து பாட்டு வேணாம்னு சொல்லுவேன். வைதிகத்தில் ஞாபகம் நின்புகளே மிக வேண்டும் தென் அளவாயில் உரையும் எம் நாதியே. ரே
வைதிகத்தில் வடிவொழுகாத அக்கைதவம் உடைய காரமன் தேர்தலே எய்தி வாதி செய்ய திருவுள்ளமே வைதிகள் தருமாமணி கண்டனே ஞாபகம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் நாடியே. அப்படி போய் வாதம் செய்யறதுனால எனக்கு என்ன, உன்னுடைய புகழ் பரவணும் அவ்வளவுதான் எனக்கு தேவை. திருஞான சம்பந்தர் சொல்றாரு, எங்க வாத்தியார் ஒருத்தர் சுப்பிரமணியார்னு ஒரு பெரிய சங்கீதக்காரர், மிக கெட்டிக்காரர், சங்கீதத்துல பொறுத்தளவு அவருக்கு பேரும் பணமும் வந்து சேரலையே தவிர ஏதோ ஒரு குற்றம் அவர்கிட்ட, அதனாலதான் பேரும் வரல சங்கீதமும் வரல, மிக கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணினார், ஒரு தடவை கச்சேரி பண்ணார், அந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த கச்சேரிக்கு ஒரு நல்ல சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தன் தலைமை தாங்கணும். ஆச்சா, இவர் சுரங்கரம்லாம் அடி நிமித்து எரிஞ்சு விட்டாரு, கீர்த்தனை கீர்த்தனை எல்லாம் அழகா பாடி பல்லவி எல்லவி எல்லாம் அழகா பாடி முடிச்சு விட்டாரு. தலைமை பகுதி வகுத்தவன் தலைமை உரை செய்யணும் இல்லையா, அப்ப என்ன பண்ணி விட்டாரு, இந்த தலைமை உரை செய்தவன் சுப்பிரமணியார் நல்லாவே பாடினார், கீர்த்தனை எல்லாம் நல்லா பாடினாரு, சுரங்கள்லாம் நன்றாவே பாடுறாரு, பல்லவி எல்லாம் நன்றாகவே பாடினாரு, நான் அது வரலையும் போற்றுகிறேன். ஆனால் தாயில்லாத பிள்ளை, அதனாலதான் கச்சேரி சிறக்கல அப்படின்னுட்டான். இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு இவ்வளவு பாட்டு பாடினார, சுதி சேர்ந்துதா, சுருத்தி மாதா லய பிதா அப்படின்னு சங்கீத உலகத்துல சொல்லு, தாளமெல்லாம் பிதாவை போல. இந்த சுருதின்னு ஒன்று பாருங்க, இந்த ஹார்மோனியத்தை சேர்ந்து பாடுறது இருக்கு பாருங்க, அது தாய் என்று சொல்லப்படுகிறது. இது சுதி சேரலன்னா இவன் உதட்ட பிதிக்கப்படுவான், தாளம் தெரியலன்னா இவரு உதட்ட பிதிக்க முடியாது, என்னடா தாளம் போடுறான் அப்படின்னு. இது ரெண்டும் சரியா இருந்தாதான் பாட்டு சிறக்கும். ஆக இவர் இந்த சுதியில சேரல, அவன் என்ன பண்ணிட்டான், இது தாயில்லாத பிள்ளை அப்படின்ட்டான். இவர் மேடையிலே அழுது விட்டார். அப்ப அவன் சொன்னான், நீ சின்ன பையன் அழாத, நீ நாளைக்கு என்ன பண்ற, உன் தம்பூரை எடுத்து வச்சு தினந்தோறும் அதுக்கு பூசை பண்ணு, விழுந்து கும்பிடு, உனக்கு சுதி சேரும்ட்டான். அன்னையில இருந்து அவர் பண்ணி அப்படி பண்ண ஆரம்பிச்சாரு சுதி சேர்ந்தது. இது அவருடைய வாழ்க்கையில அவரே சொன்னது. யாரு, இந்த சுப்பிரமணியாருங்கிற ஒரு பெரியவர். பின்னால தேவாரம் தான் பாட ஆரம்பிச்சார் அவர், இசையரசு தண்டமணி தேசிட்டு தேவாரம் படிச்சவர். இதை நான் கேள்விப்பட்டதிலிருந்து தினந்தோறும் என்னுடைய பூசையில சுருதிப்பட்டிக்கோ தம்பூராவுக்கோ பூசை பண்ண தவறுவதே கிடையாது. ஏன், அந்த சொல்லுக்கு நான் ஆளாக கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இந்த சுருதி பொட்டிக்கும் ஒரு பூவை போட்டுருவேன், இந்த தம்பூருக்கும் ஒரு பூவை போட்டுருவேன், இந்த தாளம் வச்சிருக்கேன் பாருங்க இந்த தாளத்துக்கும் ஒரு பூவை போட்டுருவேன், அவ்வளவுதான். போற்றுதல் இருந்தா அந்த தெய்வம் நமக்கு காப்பாத்தி விட்டுடுது நம்மள, அவ்வளவுதான். அப்படி இவர் என்ன பண்றார், ஆண்டவன்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவன் உத்தரவு கொடுத்துட்டான், அப்புறம்தான் அவர் போனார் என்பது வரலாறு. இது இந்த மூன்றாம் திருமுதல இருக்க திருப்பதிகங்கள்ல. அடுத்தபடியாக நான் ஒரு திருப்பதிகம், திருப்பனந்தாள்ல ஒரு திருப்பதிகம், திருஞான சம்பந்தர் பாடியது. அதுல என்ன சொல்றார், வினையும் பிணியும் உனக்கு போகணும்னா திருப்பனந்தாள்ல இருக்கிற செஞ்சடை அப்பர்னு பேரு சாமி, சுவாமிக்கு அங்கு செஞ்சடை வேதியன்னு பேரு, அவனை நீ வணங்கி விடு. வினையும் போகணும்னா நோயும் போகணும்னா திருப்பனந்தாள் இருக்கிற சிவனை, திருப்பனந்தாள் இருக்கிற சிவனை அவர் சொன்னாரு, நாம எங்க இருக்கிற சிவலிங்கத்தையும் கும்பிட்டுலாம், கேள்வி கிடையாது. திருநாவுக்கரசர் சொல்லுவார், எத்தானத்தும் இருக்கிற சிவனை வணங்கி விடும்பார். அதுக்காக நம்ம ஓட வேண்டிய தேவையில்லை, எங்கேயாவது இப்படி போறியா, அரச மரத்தடியில ஒரு சிவலிங்கம் இருக்கா, விழுந்து கும்பிட்டுரு, விழுதானே என்ன தவறு. ஆமா, அந்த அற்புதமான ஒரு அற உரை இந்த திருப்பதிகத்தில் வருகிறது.
சூதருவல் வினையும் உடல் தோன்றிய பல்பிணியும் பாழ்பட வேண்டுவிரேல் மிக எத்துமில் பாய்புனலும் கோழிள வெண்மதியும் அனல் பொங்கரவும் புனைந்த தாழ்சடையான் பனந்தாள் திருத்தாடகை இச்சரமே
மயிலாப்பூர்ல இருக்கிற சிவன் அம்பிகையே மயிலா வந்து பூசை பண்றதுனால மயிலாப்பூர்னு பேர். அந்த ஊர்ல இருக்கிற சிவன் தாடகை வந்து பூசை பண்ண ஊர். தாடகை என்ன பண்ணினா ஒரு பூமாலை எடுத்துக்கிட்டு போனா சாமி கழுத்துல போட. அந்த ஊர் சாமி நல்ல உயரம், பெரிய சிவலிங்கம். இவ என்ன பண்ணா இந்த மாலையை எடுத்துக்கிட்டு போன, இந்த மாலையை எடுத்து தண்ணியில கைய நனைச்சுட்டு புஷ்ப விதின்னு ஒரு நூல் இருக்கு, அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். புஷ்பம் எப்படி பறிக்கணும், எப்படி கட்டணும், எங்க வைக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்லாம் அந்த இருக்கு. புஷ்ப விதி என்று அதற்கு பேர். அப்படி கைய நல்லா அலம்பிட்டு இந்த மாலையை அப்படி எடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்ம உடம்புல ஏதாவது அரிச்சதுன்னா தொடக்கூடாது, துணியை தொடக்கூடாது. இது நியதி. இந்த மாலை அப்படி சாமி கழுத்துல போடுறதுக்காக எடுத்துட்டு போனா சாமி நல்ல உயரமான சாமி, இவ மேல போட்டிருந்த துணி விலகுது. இந்த துணி விலகிறதையும் அவளால தாங்கிக் கொள்ள முடியல, இந்த மாலையையும் விடறதுக்கு இஷ்டம் இல்ல. இப்படி இப்படி கைய தூக்குனான்னா மேல இருக்கிற துணி விலகும். என்ன நினைச்சா இப்ப இருக்கிற பெண்கள்னா பரவாயில்லன்னு போயிடுவா, அப்ப இருக்கிற அந்த துணி விலக இஷ்டம் இல்லை. இப்பதான் துணியே எடுத்துட்டு போடுறாங்க, அது வேற. அக்கா என்ன பண்ற, இந்த துணி விலக விலகுது, துணியை விட இஷ்டம் இல்லை, மாலையை விட இஷ்டம் இல்லை. ஒரு கைய எடுத்து இந்த துணியை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அவளுக்கு இஷ்டம் இல்லை. இந்த ஆசாரத்தையும் விட இஷ்டம் இல்லை, இந்த அவமானத்தையும் விடவும் இஷ்டம் இல்லை. என்ன பண்றது, இந்த நிலையில இந்த மாலையை வச்சுக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தா இந்த சாமி தலையை குனிஞ்சு வாங்கிட்டானா? ஏ இவளுடைய அவமானமும் அந்த ஆசாரமும் விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் பரமசிவன், இல்லையா? ஆமா, குனிஞ்சு வாங்கிட்டான். குனிஞ்சு வாங்கிட்டவன் அப்படியே குனிஞ்சே இருந்துட்டான், நிமிரல, குனிந்தே இருந்து விட்டான், நிமிரவே இல்லை. அரசன் என்னென்னமோ பண்ணி பார்த்தா அதை நிமிக்க முடியல. கடைசியில திருக்கடையூர்ல இருந்த குங்கிலிய கலையனார் ஒருத்தர் போய் தன் கழுத்துல ஒரு மாலையை மாட்டிக்கிட்டு அந்த சாமி மேல மாட்டிக்கிட்டு இழுத்தாரு. யானையை விட்டு இழுத்தான், அது நிமிரல. இந்த குங்கிலிய கலையனார் இப்படி ஒரு மாலையை சாமி கழுத்துல போட்டுவிட்டு இப்படி இழுத்தாரு, நிமிந்து போச்சு என்பது வரலாறு. பெரிய புராணத்துல வருகிற வரலாறு நான் உங்களுக்கு நிலை விட்டுறேன். குங்கிலிய கலையநாயனார் இல்லையா, குங்கிலியம் போட்டே அவர் பரம ஏழியா போயிட்டார். சிவத்தொண்டு செய்தே பரம ஏழியா போனவரே கடவுள் சும்மா விடல, குபேரனை கூப்பிட்டு அவன் வீட்டுல செல்வத்தை கொட்டுறா அப்படின்னு பெரிய புராணம் வருது. சிவத்தொண்டு செய்தவன் ஏழையா போயிட்டான்னு வந்துட போகுதுன்னு சொல்லி திருக்கடையூர்ல இருக்கிற சிவன் குபேரனை கூப்பிட்டு அவன் வீட்டுல உன்னுடைய செல்வத்தை கொண்டு கொட்டுனான். எப்படி பெரிய புராண பாடல் வருகிறது சொல்லட்டுமா? கேளுங்க அந்த பாட்டுல என்ன வருதுன்னு. என்னென்னத்தை கொண்டி அந்த அந்த வீட்டுல கொட்ட சொன்னான் சிவன், அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தம் தன் பெரும் நிதியம் தூர்த்து. அவன் குபேரன் செல்வத்தெல்லாம் கொண்டி அந்த வீட்டுல கொட்டு நானா, அந்த மாதிரி சிவத்தொண்டு செய்தா நமக்கும் கொட்டுவான் என்பது நியதி. ஆமா, தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்கும் பொன்பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல்வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட. அபூர்வமான திருப்பாடல் பெரிய புராணத்துல வருகிறது. என்ன அர்த்தம், சிவத்தொண்டு செய்கிறவனே ஆண்டவன் பரம ஏழையாக ஆக்கிவிட மாட்டான், அவன் குபேர செல்வத்தோடு வாழ்வான் என்பது நாம எண்ண வேண்டிய ஒன்று. அப்படி அந்த ஊர் திருப்பதியும் இந்த மூன்றாம் திருமுறையில இருக்கிறது என்பது ஒன்று. அடுத்தது திருச்செங்காட்டங்குடி திருப்பதியும் இதுல இருக்கிறது. திருச்செங்காட்டங்குடின்னு சொன்ன உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும், சிறுத்தொண்ட நாயனார் தான் இல்லையா. சாப்பாடே போட மாட்டான். இப்ப கிலோ வந்து 22 ரூபாய் 23 ரூபாய் விக்குது. எவன் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுவான்? யாராவது வந்தா கூட அவன் காஃபியோட விட்டு எந்திரிச்சு போவானா இல்லையான்னு அவன் நினைக்க வேண்டிய காலத்துல வாழ்கிறோம் நாம. என்னுடைய சின்ன வயசுல 1 ரூபாய்க்கு 16 படி அரிசி வித்தது. நீங்க எல்லாம் நம்புவீங்களையும் என்னமோ. 16 படி, பெரிய படிக்கு 8, பெரிய படிக்கு 8 படி. நான் தஞ்சாவூர் ஜில்லா படி சொல்றேன். 1 ரூபாய்க்கு 8 படி அரிசி வித்த நாடு இது. இன்னைக்கு 1 கிலோ அரிசி 23 ரூபாய் கொடுத்து வாங்குறான் இல்லையா. நான் சின்ன பிள்ளையில முதல் முதல்ல நான் வேலைக்கு போய் அப்போ எனக்கு சம்பளம் 7 ரூபாய், பவுன் விலை என்ன தெரியுமா 30 ரூபாய். 15 ரூபாய்க்கு 1 தோடு வாங்கி காதுல போட்டுக்கிட்டேன். அப்பெல்லாம் தோடெல்லாம் போட்டிருப்பேன் நான் சின்ன பிள்ளையில.
30 ரூபாய் ஒரு பவுன் 30 ரூபாய். யாராவது சின்ன பிள்ளை இருந்தா அந்த சாமியாருக்கு பைத்தியம் பிடிச்சு போட்டு தமிழ் சங்கத்தை விட்டு வெளியே போச்சுன்னு சொல்லி விடுவான். அப்படி இருந்த நாடு இல்லையா? ஆமா, அங்க அப்ப அவர் சோர் போட்டுக்கிட்டே இருந்தார். சிவன் ஒரு நாள் வந்த அந்த சோர் போட்ட புண்ணியம் சிவனே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தான். பிள்ளைக்கரியா கேட்க வந்தாம இல்ல, இத்தனை நாள் இந்த சிவத்தொண்டு செய்தானே அவன் வீட்டுக்கு போலாம்னு தான் வந்தான். வந்தவரை கேட்டா சாப்பிடுறீங்களா சாமின்னா, நான் பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன். சரி அதுவும் போடுறேன்ட்டான். ஒரு குடிக்கு ஒரு பிள்ளை அறிஞ்சு போடுறேன், நான் என்னட்ட பிள்ளை இருக்கு நான் அறிஞ்சு போடுறேன்னு அறிஞ்சு போட்டார். போடுவானா? என் வீட்டுல வந்து இன்னைக்கு சாப்பாடு கேட்டா இந்த சாமியார அடி அடின்னு அடிச்சு குண்டத்தூர்க்கு தெருவு தாண்டி கொண்டு விட்டுட்டு வந்துருவேன். பிள்ளைக்கறி கேட்ட போதும் அவன் அறிஞ்சு போட்டான். அத சொல்றாரு சாமி திருஞான சம்பந்தர் தேவாரத்துல அவரை சொல்றாரியா. பைங்கோட்டு மலர் புண்ணி பறவைகள் பயப்பூ. சரித்திரத்தை நாம நினைக்கிறது தப்பு. நினைச்சா பாடவல்ல அழுகத்தான் வருது இல்லையா? ஆமா, எங்க வாத்தியார் கூட பாட்டு சொல்ல முடியாம அழுதாரு கடைசி காலத்துல. என் காலமும் அப்படி ஆயிடுமோன்னு கூட நான் பயப்படுறேன் சில வேளையில. பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிர நோய் தந்தானே. ஆனா திருஞான சம்பந்தர் காலத்துல சிறுத்தொண்டர் இருந்தார். ஆமா, சிறுத்தொண்டர் இருந்தார். திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தாருன்னு சேக்கிழார் பெருமான் எழுதுறார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திரு புகனூர்ல இருக்கும் போது சிறுத்தொண்டர் வந்து அவர்களை தரிசனம் பண்ணினார் என்று வரலாறு எழுதுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். தெய்வ சேக்கிழார் பெருமான் கிள்ளுக்குறையா? கிடைத்தற்கரிய வரலாறுகளை சொன்னவர் அவர் என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். நமக்கு கிடைக்காது இன்னைக்கு. ஐயா நல்ல வேலையா போச்சு, பெரிய புராணம் இருக்கிறது. செங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே. அதுல இந்த சிறுத்தொண்டரை சொல்லும் போது உடம்பெல்லாம் விபூதி அணிந்து கொண்டிருந்தாராம் அந்த சிறுத்தொண்டர். அத குறிப்பிடுறார் இவர். என்ன கவலை? வந்து படத்தலைவனா இருந்தவன் தானே அந்த சிறுத்தொண்டர். அவரை பத்தி சொல்லும் போது திருநீர் உடம்பு போற அணிந்து கொண்டிருந்தான்னு எழுதுறார் திருஞான சம்பந்தர். ஆக திருநீர் எவ்வளவு உயர்வு என்று கருதி எழுதுகிறார் பார்த்தீங்களா? வெந்த நீர் அணிமார்வன் சிறுத்தொண்டன் வேண்ட அந்தன் பூன் கலிக்காடி அடிகளையே அடிபரவும் சந்தங்கள் சம்பந்தம் தமிழ் உரைப்போ தக்கோரே என்ற திருப்பதியமும் இந்த முதல் திருமுறையில தான் இருக்கிறது. சிறுத்தொண்டரை புகழ்ந்து சொல்லுகிற பதியமும் இந்த மூன்றாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். படித்தவர்கள் நிறைய இருப்பார்கள், நான் பயந்து கொண்டேதான் சொல்றேன். படிக்காதவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க, படித்தவர்களுக்கு அதை ரெனியூல் பண்ணிக்கிட்டோம், படிக்காதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று நாம நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய.